الحمد لله رب العالمين أمرنا بالتآخي واللفاق ونهى عن أسباب الفرقة والشقاق وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له جعل النقول كالمصابيح إذا اجتمعت ازداد نورها واستنار طريقها وأشهد أن سيدنا ونبينا محمد عبده ورسوله أرسله معلما ومربيا اللهم صل على رسولك سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد فيقول الله عز وجل في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بالله الرحمن الرحيم والذين استجابوا لربهم وأقاموا الصلاة وأمرهم شورى بينهم ومما رزقناهم ينفقون صدق الله العظيم فيا عباد الله أوصيكم وإياي بتقوى الله حيث أمرنا في كتابه العزيز يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون على وجه أرلالهم نهاية البرية الماهية വല്ല അല്ലാഹു സുബ്ഹാനഹു വതആലയും പേരായിന്റെ ഖുത്ബ പ്രസംഗത്തെ ആരംഭം ചെയ്യുന്നു. എന്നെയും ഉങ്ങളെയും പൂരാ മനുഷ്യ സമുദായത്തെയും ഉയിരിനങ്ങളെയും പടൈപ്പിനങ്ങളെയും പടൈത്ത് പരിപാലിച്ച് പക്വപ്പെടുത്തിക്കൊണ്ടിരിക്കും എല്ലാം വല്ല അല്ലാഹു റബ്ബുൽ ഇസ്സത്ത് അവനക്ക് പോലണയ്ക്കും അൽഹംദുലില്ലാ. അഖിലത്തിക്കോ അൽക്കുറയായി അവനിലേ വന്നിരിച്ച സത്യത്തിൻ സ്നേഹിതർ അസത്യത്തിൻ എതിരി முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீறும் அன்னாரை தமது உயிரை விடவும் மேலாக மதித்து வாழ்ந்து வந்த அருமை சஹாபாக்கள், அவர்களை தொடர்ந்த தாபிஈன்கள், அவர்களை தொடர்ந்த தாபிஈன்கள், இமாம்கள், சாலிஹீன்கள் அனைவர் மீதும் என்றென்றும் சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக. சிறப்பான ஜும்மாவுக்கு வருகின்றிருக்கும் அல்லாஹ் நல்லார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே, தீன் இஸ்லாத்தின் மூலமாக எதையெல்லாம் நாங்கள் எடுத்து நடக்குமா ஏவப்பட்டிருக்கிறோமோ அவற்றையெல்லாம் முழுமையாக ஏற்றி நடக்குமாறு முதலில் வசிய செய்து அன்பு கட்டளை எழுகின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைய குத்துபா பிரசங்கம் கலந்துரையாடல் அல்லது ஒருவருக்கிடையில் இருக்கக்கூடிய மஷூரா எப்படி அமைய வேண்டும், இஸ்லாத்தின் பார்வையில் ஷூரா எவ்வாறான தன்மையை கொண்டிருக்கிறது, அதனுடைய நெறிமுறைகள் வரையறைகள் இன்றைய முஸ்லிம் சமூகத்தில் இன்றைய நிலைமை பற்றியதாக இன்றைய குத்துபா பிரசங்கம் அமைய இருப்பதை நான் முதலில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். அல்லாஹ் நல்லடியாக அன்புக்குரிய சகோதரர்களே, இன்று மனித உரிமைகளை பற்றி நிறைய பேசப்படுகிறது, எழுதப்படுகிறது. பேச்சு சுதந்திரம், கருத்து சுதந்திரம், எழுத்து சுதந்திரம், வாழும் சுதந்திரம், தொழில் செய்யும் சுதந்திரம், கல்வி சுதந்திரம் என்றெல்லாம் பல அடிப்படைகளிலே மனித உரிமைகளை பல்வேறு மக்கள் பிரிவினர் பேசி எழுதிக் கொண்டு வருகிறார்கள். இஸ்லாமிக் என்ற மனித உரிமை கோட்பாடு இருக்கிறது. அந்த மனித உரிமை கோட்பாடு ரிசாலத்தையும் தௌஹீதையும் அகீதாவையும் அடிப்படையாக கொண்ட தனித்துவமான கோட்பாடுகளாக இஸ்லாத்திலே அறிமுகம் செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் ஒரு மனிதனுடைய கருத்து சுதந்திரத்தை இஸ்லாம் ஷூரா என்ற சொல்லின் மூலம் அழைக்கிறது. அதனை மஷூரா என்று பரிபாஷையில் அழைக்கிறார்கள். ஆங்கில மொழியிலே கன்சல்டேஷன் என்று அழைக்கிறார்கள் அல்லது டிஸ்கஷன் என்று அழைக்கிறார்கள். இப்படி பல்வேறு பெயர்களை கொண்டு இது அழைக்கப்பட்டாலும் இது மனித சமூகத்தின் கூட்டமைப்புக்கும் கட்டமைப்புக்கும் மிக தேவையான ஒன்றாக, எல்லா அம்சங்களிலும் ஊடுருவுகின்ற அம்சமாக, மனிதன் பிற மனிதனை மதிக்கக்கூடிய, மற்றவர்களுடைய கருத்துக்களை உள்வாங்கக்கூடிய, மற்றவர்களுடைய கருத்துக்களை செறிமடுக்கக்கூடிய ஒரு ஆற்றலையும் திறனையும் வளர்க்கக்கூடிய ஒரு அம்சமாக இஸ்லாம் கருதுகின்றது. அதனால்தான் அல்குர்ஆன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து இப்படி சொல்கிறது, ஃபதிமா ரஹ்மத்தின் மினல் லாஹி லிந்த லஹும் அல்லாஹ் இன்னல்லாஹு யுஹிப்புல் முதவக்கிலீன். நபியே, அல்லாஹ்வுடைய அருளும் ரஹ்மத்தும் உமக்கு கிடைத்திருக்காவிட்டால் கரடு முரடான அந்த மனிதர்களை நீர் பண்படுத்தி நெறிப்படுத்துவதற்காக முயற்சிக்கின்ற போதும் அவர்களிடம் நீர் நல்ல முறையில் நடந்து கொள்வீராக. அப்படி நல்ல முறையில் நடந்து கொள்ளாவிட்டால் அவர்கள் உன்னை விட்டு விரண்டோடி விடுவார்கள். எனவே அந்த மனிதர்களை மன்னிப்பீராக, அவர்களுக்காக அல்லாஹ்வுடன் இஸ்திக்ஃபார் செய்வீராக. காரியங்களை நீ தனித்து முடிவெடுக்காதீர், மாறாக உன்னுடைய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் கூட்டாக மசூரா செய்து கலந்தாலோசனை செய்து முடிவு எடுப்பீராக. அதேபோல நீர் உறுதியாக அல்லாஹ்வின் பாதையில் இருப்பீராக. நிச்சயமாக அல்லாஹ் தவக்குள் வைக்கின்ற அல்லாஹ்வின் மீது பரஞ்சாட்டுகின்றவர்களை மிகவும் நேசிக்கிறான் என சூரா ஆல் இம்ரானின் 159வது வசனம் தெளிவான வழிகாட்டலை இந்த உம்மத்துக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வின் நல்லடியாக அன்புக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுடைய தூதர், எங்களுடைய முன்மாதிரியாளர். எல்லா விவகாரங்களிலும் அவரைத்தான் நாங்கள் முன்னிறுத்தி பேசுகிறோம். அந்த வகையிலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிமுகப்படுத்திய இஸ்லாமிய சமூக அமைப்பின் வணக்க வழிபாடுகளில் கூட மசூரா செய்யப்பட்டது. ஆரம்ப காலத்தில் தொழுகைக்கு அழைப்பதற்காக இப்பொழுது சொல்லப்படுகின்ற அதான் முறை, வாழ்ந்து சொல்லுகின்ற முறை இருக்கவில்லை, மாறாக அது பிறகுதான் வந்தது. எனவே தொழுகைக்கு மக்களை எவ்வாறு அழைப்பது என்று சஹாபாக்களிடம் விரும்பிய போது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மசூரா வைக்கின்றார்கள். சிலர் நெருப்பு கொளுத்தி பந்தம் கொளுத்தி தீச்சுவாலையை உருவாக்கி மக்களை தொழுகைக்காக அழைப்போம் என்று சொன்னார்கள். இன்னும் சிலர் சொன்னார்கள் மணி அடித்து நாங்கள் ஓசையை எழுப்பி மக்களை அழைப்போம் என்று சொன்னார்கள். இப்படி பல கருத்துக்கள் வந்தபோது நபி அவர்கள் முடிவெடுக்காமல் தூங்கி விடுகிறார்கள். அன்று நபி அவர்களுடைய கனவிலே ஒரு மலக்கு வந்து அதால் சொல்லுகின்ற முறையை அறிமுகப்படுத்துகிறார். அதே கனவை இன்னும் ஒரு சஹாபியும் காணுகிறார். எனவே அடுத்த நாள் இதை பற்றி நபி அவர்கள் கதைத்த போது ஒரு சஹாபியும் தானும் கனவு கண்டதாக சொன்னார்கள். அந்த அடிப்படையிலே நபிமார்கள் காணுகின்ற கனவு வகையோடு தொடர்புடையது என்ற வகையில் அந்த அதான் சொல்லுகின்ற முறையை மசூரா செய்து அடிப்படைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய உலகத்துக்கு அறிமுகம் செய்தார்கள். அதேபோல பத்ர் யுத்தத்திலே உள்ள முஸ்தீபுகள் முன்னாயத்தங்கள் மசூரா செய்யப்பட்டன. உஹத் யுத்த முஸ்தீபுகள் முன்னாயத்தங்கள் மசூரா செய்யப்பட்டன. அந்த உஹத் யுத்த வேளையிலே பத்ர் யுத்தத்திலே வெற்றி கிடைத்தது, ஆனால் உஹத் யுத்தத்திலே ஆரம்பத்திலே தோல்வி கிடைத்தது. காரணம் மசூரா மீறப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த கட்டளையை ஆலோசனையை மதிக்காமல் ரணிமத் பொருள்களுக்கு யுத்தத்திலே கிடைக்கக்கூடிய பொருள்களுக்கு ஆசைப்பட்ட சில சஹாபிகளுடைய தனித்துவமான நடவடிக்கைகளினால் அல்லது தன்னிச்சையான நடவடிக்கைகளினால் கிடைக்க இருந்த வெற்றி தோல்வியாக மாறியதை நாங்கள் உகது தளத்திலே பார்க்கிறோம். அதேபோல ஹைபர் நிலம் பங்கீடு செய்யப்பட்ட போதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பான முறையிலே கலந்தாலோசனை செய்து தனித்து முடிவெடுக்காமல் ஒரு கூட்டு தீர்மானத்தை எடுத்துத்தான் அந்த ஹைபர் நில பங்கீட்டையும் மேற்கொண்டார்கள். அதேபோல ஹுதேபியாவிலே நெருக்கடி ஏற்பட்ட போது அந்த நெருக்கடியிலே இஹ்ராமை களைந்து முடி சிரைக்க வேண்டும் என்ற நிலையை தனது மனைவி உணர்த்துகின்ற அளவுக்கு உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த நிலையை அவதானித்து ஆலோசனை சொல்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் முதலில் இஹ்ராமை களையுங்கள், நீங்கள் முதலில் முடியை களையுங்கள், முடியை சிரையுங்கள் என்று சொன்ன போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நெருக்கடியான அந்த அசாதாரண சூழ்நிலையிலே முடியை களைந்து இஹ்ராமை களைந்த போது அதனை கண்ட சஹாபாக்கள் நபி செய்கிறார்கள் அல்லவா, நபி செய்யும் போது நாங்கள் சும்மா இருக்கலாமா என்று அவர்களும் இஹ்ராமை களைந்து அவர்களும் முடியை களைந்து சிரைத்ததை இஸ்லாமிய வரலாறு எங்களுக்கு சொல்லுகிறது. எனவே இந்த இடத்திலே ஒன்றை யோசிக்க வேண்டும். எங்களது சமூகத்தில் ஒரு கருத்து இருக்கிறது, பெண்களிடம் ஆலோசனை கேட்கக்கூடாது, மனைவிமாரிடம் ஆலோசனை கேட்கக்கூடாது, பெண் புத்தி பின் புத்தி என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. ஆனால் இங்கே நாங்கள் பார்க்கிறோம் வரலாற்று உண்மையை. உதேபியாவின் நெருக்கடியை தீர்த்து வைத்தார் ஒரு பெண், அந்த பெண் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருமை மனைவி உம்மு சல்மா அவருடைய ஆலோசனை கிடந்ததான் அந்த ஹுதைபியாவின் நெருக்கடியான சூழலில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நெருக்கடி நிலைமையை தீர்த்து வைக்கிறார்கள். எனவே நபி அவர்கள் பெண் புத்தி பின்புத்தி என்று கருதவில்லை. பின்புத்தி என்பது பின்னுக்கு வருகின்ற நிலைமைகளை யோசித்துச் செல்லக்கூடிய புத்தி என்றும் நமது சான்றோர்கள் அல்லது படித்தவர்கள் வியாக்கியானம் கொடுக்கிறார்கள். எனவே அல்லாஹ் நல்லடியாக அன்புக்குரிய சகோதரர்களே, தேவையான சட்டங்களிலே பெண்களிடம், மனைவிமார்களிடம், தாய்மார்களிடம், சகோதரிகளிடம் கூட நாங்கள் கலந்தாலோசனை செய்து அந்த கருத்து சுதந்திர உரிமையை பெண்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே முடிவெடுத்திருக்கிறார்கள். அதனால்தான் இன்று அரபு நாடுகளிலே பெண்களுக்கான வாக்குரிமை, அரபு நாடுகளிலே பெண்களுக்கான கருத்து சுதந்திர உரிமையை இஸ்லாமிய ஷரியாவின் அடிப்படையில் கொடுக்க வேண்டும் என்று அரபு நாட்டு மன்னர்கள் கூட, மிகவும் உருக்கமான போக்குடைய மன்னர்கள் கூட இன்று முடிவெடுத்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் காலம் வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. உலக மயமாக்கலை நோக்கி மனித சமூகம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. இயந்திரமயமான வாழ்க்கையை நோக்கி மனித சமூகம் சென்று கொண்டிருக்கிறது. எனவே இன்று இருக்கின்றவர்களுடைய நாளை மாறிவிடலாம், நாளை வருகின்றவருடைய உன்னத நிலையை மாறிவிடலாம், ஆனால் தீன் மாறாது, ஷரியா மாறாது, அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் மாறாது. அவை எல்லா காலத்துக்கும் பொருத்தமானவைகளாக அமையும். அந்த அடிப்படையில் தான் இஜ்திஹாதின் அடிப்படையில், இஜ்திஹாத் என்று சொல்லக்கூடிய அந்த சுயமுயற்சியின் அடிப்படையில் கலந்தாலோசனை செய்கின்ற முறையை இஸ்லாமிய அறிஞர்கள் எங்களுக்கு விளக்கியிருக்கிறார்கள். அல்லாஹ் நல்லடியா அன்புக்குரிய சகோதரர்களே, மஷூரா ஏன் நாங்கள் செய்ய வேண்டும் என்ற கேள்வி எழும்பலாம். அதற்கு பல நியாயங்கள் இருக்கின்றன. அதில் முக்கியமான 5 நியாயங்களை அறிஞர்கள் சொல்கிறார்கள். 1, கல்புகள், மனிதனுடைய மனங்கள் வித்தியாசமானவை, எண்ணங்கள் வித்தியாசமானவை, உணர்வுகள் வித்தியாசமானவை. எனவே மஷூரா செய்யும் போது கல்புகள் ஒன்றுகின்றன. பல்வேறு நிலைமைகளிலே, உணர்வுகளிலே அல்லது நிலைமைகளில் இருக்கக்கூடிய அந்த கல்புகள் ஒன்றிணையக்கூடிய நிலைமை, அந்த கல்புகள் அதாவது புரண்டு இருக்கக்கூடிய அல்லது மாறி மாறி இருக்கக்கூடிய அல்லது மாற்றம் பெறுகின்ற அந்த உள்ளங்களை ஒருமுகப்படுத்துகின்ற அந்த நெறிமுறையை அந்த மஷூரா செய்கிறது. 2, மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கின்ற, தீனை விளங்கிக் கொள்ளுகின்ற ஒரு அடிப்படையாக மஷூரா அமைகிறது. எனவேதான் நீங்கள் மஷூரா செய்து தீனை கற்றுக் கொடுங்கள். கற்றல் கற்பித்தலிலே வினாவுரை கற்பித்தல், பிரச்சினை தீர்த்தல் கற்பித்தல், அதேபோல விரிவுரை கற்பித்தல், அதேபோல கண்டுபிடித்து கற்பித்தல் என்று பலவிதமான கற்பித்தல் முறைகளை அறிஞர்கள் சொல்கிறார்கள். அந்த பல்வேறு விதமான கற்பித்தல் முறைகளுக்கெல்லாம் அடிநாதமாக இந்த மஷூரா, இந்த கலந்தாலோசனை அமைகிறது. இதன் மூலம் மார்க்கத்தை விளங்கிக் கொள்ளக்கூடிய நிலைமைக்கு மக்கள் தயார்படுத்தப்படுகிறார்கள். அல்லாஹ் நல்லடியாக அன்புக்குரிய சகோதரர்களே, 3வது நியாயம், மஷூரா செய்ய வேண்டும் என்பதற்கான 3வது நியாயம், சமூகத்தை பண்படுத்தி ஒருமுகப்படுத்தி வழிநடாக்குவதற்கு, அதாவது சமூகத்தின் ஒருமைப்பாட்டை சமூகத்திலே நிலைநிறுத்துவதற்கு, மக்களுக்கு தெளிவான வழிகாட்டலை வழங்குவதற்கு, அவர்களை ஒருமுகப்படுத்தி திசைமுகப்படுத்துகின்ற பணியை செய்வதற்கு ஓரியன்டேஷன் என்று சொல்வார்கள். அந்த ஓரியன்ட் என்று சொல்லக்கூடிய அது திசைமுகப்படுத்துகின்ற பணியை இந்த மஷூரா செய்கிறது. எனவே இதன் மூலம் சமூகம் பண்படுத்தப்படுகிறது. 4, ஒருவருக்கு புலப்படாத கருத்து இன்னொருவருக்கு புலப்படும். ஒரு மஷூரா செய்கின்ற சபையிலே 10 பேர் இருந்தால் ஒருவருக்கு புலப்படாத கருத்து இன்னொருவருக்கு வரும். ஒருவரிடம் வலிமையாக இருக்கின்ற கருத்து இன்னொருவரிடம் அழுத்தமாக வரும். ஒருவரிடம் இருக்கக்கூடிய மென்மையான கருத்து இன்னொருவருக்கு அது உறுதியான கருத்தாக மாறிவிடும். எனவே பல கருத்துக்களை பரிமாறும் போது ஒருவருக்கு புலப்படாத கருத்து இன்னொருவருக்கு புலப்படக்கூடிய நிலைமையை இந்த மசூரா ஏற்படுத்துகிறது. இது 4வது நியாயமாக சொல்லப்படுகிறது. அதேபோல அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மசூரா சமாதானத்தின் அடிப்படையாக அமைகிறது. இன்று பாருங்கள், மசூரா செய்யாமல் எடுக்கப்படுகின்ற முடிவுகள் எப்படி விளைவுகள் ஏற்படுத்துகின்றன. மன வருத்தங்களை ஏற்படுத்தும், பொறாமையை ஏற்படுத்தும், குரோதத்தை ஏற்படுத்தும், விரோதத்தை ஏற்படுத்தும், பகைமையை வளர்க்கும். எனவே இந்த பகைமையை ஒழிப்பதற்கு, இந்த விரோதத்தை குறைப்பதற்கு அல்லது இந்த பொறாமையை ஒழிப்பதற்கு உரிய ஒரே வழி இந்த சூரா, மசூரா செய்கின்ற முறை. எனவே அது சமாதானத்தின் அடிப்படையாக அமைகிறது. எனவே இந்த அடிப்படையிலேதான் இறைதூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் இஸ்லாமிய வாழ்வியலிலே எல்லா நிலைமைகளிலும், அதாவது அவர்களுடைய ஆரம்ப காலநிலை, மத்திய நிலை, இடைநிலை, இறுதிநிலை, எவ்வாறான காலங்களில் எல்லாம் மசூரா செய்திருக்கிறார்கள், அந்த அடிப்படையில் வந்த சஹாபாக்களும் மசூராவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். இறைதூதரை அணு அணுவாக பின்பற்றிய சஹாபாக்கள் எல்லா நிலைகளிலும் மசூரா செய்ததை நாங்கள் வரலாற்று முழுவதிலும் காண்கிறோம். உதாரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தாகி மையத்தில் அடக்கப்படுவதற்கு முன்னால் ஒரு பிரச்சனை வருகிறது, அடுத்த கலீஃபா யார், இந்த சமூகத்துக்கு தலைமை தாங்குவோர் யார், எனவே அடுத்த தலைமையை தெளிவாக நாங்கள் இனங்கண்டுதான், இனங்கண்டதன் பிறகுதான் மையத்தை, நபி அவர்களுடைய மையத்தை அடக்க வேண்டும் என்று தீர்மானம் அங்கு வருகிறது. அதனால் உடனடியாக அடுத்த கலீஃபா யார் என்று தெரிவு செய்கின்ற நிலைமையை நாங்கள் பார்க்கிறோம். மதீனாவிலே உள்ள சகீஃபா பனி சாயிதா என்ற அந்த ஆரோக்கிய மந்தவளத்திலே சஹாபாக்கள் கூட்டங்களாக குழுமங்களாக மாறுகிறார்கள். முஹாஜிரீன்கள் ஒரு குழுவினர், அன்சாரீன்கள் ஒரு குழுவினர், அதேபோல் அகலுல் பைத்தை சேர்ந்தவர்கள் ஒரு குழுவினர். இப்படி ஒவ்வொருவரும் தங்களுடைய குழுவிலிருந்துதான் அடுத்த கலீஃபா வர வேண்டும் என்று பல்வேறு அபிப்பிராயங்களை தெரிவித்தார்கள். அதற்கான கருத்து சுதந்திரம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இறுதியில் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலீஃபாவாக தெரிவு செய்யப்படுகிறார்கள். எனவே எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறார்கள், எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் ஒரு சிலர் பிறகு அபிப்பிராய சுதந்திரம் படுகிறார்கள். ஆனால் இங்கே நாங்கள் பார்க்கிறோம், பெரும்பான்மையானவர்கள் மசூராவின் அடிப்படையிலே கட்டுப்பட்டு நபி அவர்களால் வழிநடாக்கப்பட்டு ஒருமுகமான ஒரு சிந்தனையோடு சஹாபாக்கள் பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். அதனைத்தான் குர்ஆன் சொல்கிறது, முஹம்மது ரசூலுல்லாஹ் வல்லதீன மஆஹும் அஸித்தா வல் குஃபார் ரூஹமா உபைனஹும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றிய அந்த சஹாபாக்கள் எதிரிகளுடைய விஷயத்திலே கடுமையாக இருப்பார்கள், ஆனால் தங்களுக்குள் முஹம்மாக்களாக அன்புள்ளவர்களாக, பாசம் உள்ளவர்களாக, நேசம் உள்ளவர்களாக, மற்றவர்களை மதிப்பவர்களாக இருக்கிறார்கள் என்பதை அல் குர்ஆன் தெளிவாக எடுத்துச் சொல்கிறது. அந்த அடிப்படையில் தான் சஹாபாக்கள் பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதேபோல உங்களுக்கு தெரியும், இரண்டாம் கலீஃபா உமர் ரலியல்லாஹு அவர்கள் தெரிவு செய்யப்படுகின்ற முறை, முதலாம் கலீஃபா ஒரு ஜனநாயக அடிப்படையில் ஒரு தெரிவின் அடிப்படையில் அல்லது ஏதோ ஒரு நியமனத்தின் அடிப்படையில் செய்யப்படுகிறார்கள். இப்போது ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் மரணப்படுக்கையில் இருக்கும் போது அடுத்த கலீஃபாவாக உமர் ரலியல்லாஹு அவர்களை நியமிக்கிறார்கள். அந்த நியமனத்தை அன்றைய சஹாபாக்கள் ஏற்றுக் கொள்கிறார்கள். உமர் பொருத்தமானவர் என்று அவர்கள் கருதியதனால் அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களின் முடிவை ஏற்றுக் கொள்கிறார்கள். இப்பொழுது ஆட்சியாளராக வந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் சூராவின் அடிப்படையில் தான் தனது அரச நிர்வாகத்தை கொண்டு செல்கிறார்கள். அவர்கள் அதிகார பரவலாக்களை அறிமுகம் செய்கிறார்கள். இன்று நாங்கள் பேசுகின்ற அரசியலிலே பேசுகின்ற வலுவேராக்கம் என்ற சிந்தனையில், வலுவேராக்கம் என்ற எண்ணக்கருவின் ஆரம்பகர்த்தாவாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறார்கள். அதாவது நீதித்துறை சுதந்திரமாக இயங்க வேண்டும், அந்த நீதித்துறையிலே அரசியல் தலையீடு இருக்கக்கூடாது, எனவே அந்த நீதித்துறை சுதந்திரமாக இயங்க வேண்டும் என்ற அந்த வலுவேராக்கம் என்ற உயர்ந்த சிந்தனையை உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஷூராவின் அடிப்படையிலே எடுக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே முக்கியமான நியமனங்களை ஷூராவின் அடிப்படையில் வழங்குகிறார்கள். வாலி மாகாண பொறுப்பாளர், அமீர் மாவட்ட பொறுப்பாளர், ஆமீர் நிதி பொறுப்பாளர், காலி நீதி பொறுப்பாளர், இப்படியான நியமனங்களை உமர் ரலியல்லாஹு அவர்கள் அரச நிர்வாகத்திலே உருவாக்கி ஷூராவின் அடிப்படையிலே இஸ்லாமிய சமூகத்துக்கு வழிகாட்டினார்கள். அந்த வகையில் நபி, அதாவது உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய 10 வருடத்துக்கு மேற்பட்ட அந்த ஒரு சகாப்த ஆட்சி காலம் இஸ்லாமிய சமூகத்தின் பொற்காலமாக கருதப்படுகிறது, நீதியான ஆட்சியாக கருதப்படுகிறது. காரணம், உமர் ரலியல்லாஹு அவர்கள் மசூராவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார். அதேபோல அந்த உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய சபையிலே மஜ்லிஸ் ஷூரா என்ற ஒரு நிலைமை இருந்தது. அந்த மஜ்லிஸ் ஷூராவிலே பல மூத்த சஹாபாக்கள் இருப்பார்கள். அப்ப அந்த வேளையிலே அலி ரலியல்லாஹு அவர்கள் மிகவும் பெரிய அறிவாளியாக இருந்தார். அந்த பெரிய அறிவாளியாக இருந்த அலி ரலியல்லாஹு அவர்கள் நல்ல கருத்துக்களை தேவையான கருத்துக்களை எடுத்துச் செல்பவராக இருந்தார். எனவேதான் அலி அலி அல்லான் அவர்களுடைய அந்த புத்தி கூர்மையை உமர் அலி அல்லான் அவர்கள் எப்படி பாராட்டினார்கள் என்றால், அலி இல்லையே உமர் அழிந்திருப்பார், அலி இல்லை என்றால் உமர் அழிந்திருப்பார் என்று உமர் அலி அல்லான் அவர்கள் அலி அலி அல்லான் அவர்களை பாராட்டினார்கள். அந்த அளவுக்கு புத்தி கூர்மையும் விவேகமும் உடைய நல்ல சிந்தனைகளை சொல்பவராக அலி அலி அல்லான் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடி அரங்குக்குரிய சகோதரர்களை, இந்த அடிப்படையில் அதாவது குலபா ராசிரியங்களுடைய ஆட்சி காலத்திலும், உமையாக்கள் அப்பாசிக்கள் அப்படியான உஸ்மானியர்களுடைய ஆட்சி காலங்களில் எல்லாம் இஸ்லாமிய சமூகத்திலே மசூரா முறை அரச நிர்வாகத்தின் ஒரு முக்கிய கருவியாக, இயக்குகின்ற கருவியாக, மனித வாழ்வை சமூக வாழ்வை இயக்குகின்ற ஒரு அச்சாணியாக இருந்து வந்திருப்பதை பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த வகையிலேதான் இஸ்லாமிய அறிஞர்கள் ஷூராவை மூன்று வகைகளாக பிரிக்கிறார்கள். ஒன்று, சேவையின் போது சம்பந்தப்பட்ட ஒன்று கூடல். இரண்டு, ஷூரா சபை உயர் சபை அங்கத்தர் ஒன்று கூடல். மூன்று, குறிப்பிட்ட துறை நிபுணர்கள் ஒன்று கூடல். இந்த அடிப்படையிலேதான் கூட்டங்கள் நடத்தப்படுவதை நாங்கள் இந்த காலத்தில் பார்க்கிறோம். அரசியல் கட்சிகளாக இருந்தால் என்ன, தாவா இயக்கங்களாக இருந்தால் என்ன, அல்லது சமூக ஸ்தாபனங்களாக இருந்தால் என்ன, அங்கே ஒரு குழும ஒரு குழு இருந்தாலும் அங்கே ஒரு அதி உயர் சபை இருக்கும். அதனை பொலிட் பியூரோ அல்லது எக்ஸ்கோ என்றெல்லாம் பெயரிட்டுக் கொள்வார்கள். எனவே அந்த எக்ஸ்கோ முறையை கூட, பொலிட் பியூரோ என்ற அந்த முறையை கூட சஹாபாக்கள் காலத்திலே, ஹலீஃபாக்கள் காலத்திலே நாங்கள் காண்கிறோம். நூற்றுக்கணக்கான சஹாபாக்கள் இருந்தாலும் ஹலீஃபாக்கள் ஒரு சில சகாபாக்களுடைய கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் அளித்திருக்கிறார்கள். மிக தேவையானவர்களை தங்களுக்குள் வைத்துக் கொள்வார்கள். தங்களுடைய அரண்மனையில், தங்களுடைய தர்பாரிலே வைத்துக் கொள்ளுகின்ற வளமை பிற்பட்ட ஹலீஃபாக்கள் காலத்திலே, அமீர்களுடைய காலத்திலே இருந்து வந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த வகையில் இந்த அடிப்படையில் தான் இஸ்லாமிய சமூகம் நெறிப்படுத்தப்பட்டு ஒழுங்குபடுத்தப்பட்டு வந்திருப்பதை நாங்கள் காண்கிறோம். அல்லாஹ் நல்லடியார் அன்புக்குரிய சகோதரர்களே, அதேபோல ஷூராவின் தேவைகளை பொறுத்தவரை அது மூன்று விதமான தேவைகளை கொண்டிருக்கிறது. ஒன்று, குறிப்பிட்ட தேவைக்கு பிரச்சினைக்கு ஆதாரமும் தீர்வும் தேடுவதற்காக அந்த மசூரா தேவைப்படுகிறது. இரண்டாவது, கருத்து முரண்பாடுகளை தெளிவுபடுத்துவதற்காக மசூரா முறை தேவைப்படுகிறது. மூன்றாவது, சட்ட வசனம் இல்லாத போது இஜ்திஹாத் செய்வதற்காக இந்த மசூரா தேவைப்படுகிறது. எனவே இந்த வகையிலே ஷூராவின் அடிப்படையிலே நாங்கள் பார்க்கும்போது அங்கே குர்ஆன், ஹதீஸ், இஜ்திஹாத் இங்கே முக்கியத்துவம் பெறுவதை பார்க்கிறோம். அதனால்தான் அதாவது ஒரு தடவை யமன் நாட்டுக்கு மாலி பின் ஜபல் ரலியல்லாஹு அவர்கள் என்ற சஹாபியை நபியர்கள் அனுப்பிய போது மாலி பின் ஜபலிடம் கேட்டார்கள், மாலி நீர் ஒரு புதிய நாட்டுக்கு செல்கிறீர், புதிய சமூகத்தை சந்திக்கப் போகிறீர், புதிய பிரச்சனைகள் வரும், நீர் எப்படி தீர்ப்பு வழங்குவீர்? மாத் சொல்கிறார் குர்ஆன், அல்லாஹ்வுடைய கலாம் குர்ஆனை கொண்டு தீர்ப்பு வழங்குவீர். இரண்டாவது, குர்ஆனில் அந்த தீர்ப்பு இல்லாவிட்டால் எவ்வாறு நீர் நடந்து கொள்வீர்? சுன்னாவை கொண்டு, நபி அவர்களுடைய வழிகாட்டலை கொண்டு தீர்ப்பு வழங்குவீர். நபி அவர்களுடைய வழிகாட்டலிலும் தீர்வு இல்லை என்றால் எவ்வாறு செய்வீர்? அஜித்தஹிது பிரஈ என்று சொல்கிறார். அஜித்தஹிது பிரஈ, எனது ரஐயை கொண்டு, எனது சொந்த முடிவை கொண்டு நான் தீர்ப்பு வழங்குவேன். ஆனால் அந்த சொந்த முடிவு மனோ இச்சையின் அடிப்படையில் இருக்காது, அபிலாஷையின் அடிப்படையில் இருக்காது, சுயநலத்தின் அடிப்படையில் இருக்காது, அது பொதுநலத்தின் அடிப்படையில் இருக்கும். பொதுநலத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய தீர்வாக அது இருக்கும் என்பதைத்தான் மாதபிரி ஜபல் கூறியதாக ஹதீஸ் விரிவுரையாளர்கள் சொல்கிறார்கள். எனவே மனோயிச்சையின் அடிப்படையிலே, தன்னிச்சையின் அடிப்படையிலே, சுயநலத்தின் அடிப்படையிலே எடுக்கப்படுகின்ற முடிவுகள் எல்லாம் நிறைய சமூகத்தை பிளவுபடுத்தி இருக்கின்றன, சித்திராக்களை உருவாக்கி இருக்கின்றன, அமைதியின்மையை தோற்றுவித்திருக்கின்றன. எனவே சமூகத்தின் ஸ்திரத்தன்மைக்கும், சாந்தி சமாதானமான வாழ்க்கை முறைக்கும், சமாதான சகவாழ்வுக்கும் நிச்சயமாக அந்த இஜ்திஹாத் ஷூராவை இயக்குகின்ற ஒரு கருவியாக கருதப்படுகிறது. ஆனால் அந்த இஜ்திஹாதின் பின்னணி இஹ்லாஸ் இருக்க வேண்டும் என்பது உலமாக்களுடைய கருத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் நல்லடியார் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த வகையிலே தலைமைத்துவம், அதாவது மசூரா செய்யப்படும் போது அதை நெருப்படுத்துவதற்கு ஒரு தலைமைத்துவம் தேவை.
அந்த தலைமைத்துவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற குர்ஆன் அதற்குரிய தகுதியை சொல்லுகிறது. உதாரணமாக பள்ளிவாசல் நிர்வாகம் ஒரு தலைமைத்துவம். அந்த பள்ளிவாசல் நிர்வாகத்தை நிர்வகிப்பவர்களுக்கு இருக்க வேண்டிய முக்கிய பொறுப்புகளிலே அவர் தொழிலாளிகளாக, ஜகாத் கொடுப்பவர்களாக, அப்படி ஈமானுடைய பண்புகளை கொண்டிருக்கின்ற அதே வரையிலே இன்னும் ஒரு பண்பை குர்ஆன் வலியுறுத்துகிறது. வலம் யக்ஷ இல்லல்லாஹ், அல்லாஹை தவிர வேறு யாருக்கும் பயப்படக்கூடாது. பெரியவர் எங்களுடைய மூத்தவர்கள் எங்களை எதிர்ப்பார்கள், அல்லது எங்களுடைய பணிப்பாளர்கள் எங்களை எதிர்ப்பார்கள், அல்லது எங்களுக்கு பதவி தந்தவர்கள் எங்களுக்கு எதிர்ப்பார்கள், அல்லது எங்களை மற்றவர்கள் தவறாக விமர்சிப்பார்கள் என்றெல்லாம் இனி ஒரு காலமும் ஒரு நீதியான நியாயமான நிர்வாகத்தை முகாமைத்துவத்தை செய்ய முடியாது. நிச்சயமாக யார் எழுத்த போதிலும், யார் என்ன சொன்ன போதிலும், யார் விரோதம் காட்டிய போதிலும் அல்லாஹ்வுக்காக என்ற அந்த ஈமானோடு இஹ்லாஸோடு வலம் யக்ஷ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு எவருக்கும் பயப்படாத உள்ளம், அதுதான் தலைமைத்துவத்தினுடைய அடிப்படையாக, இஸ்லாமிய தலைமைத்துவத்தின் அடிப்படையாக கருதப்படுகிற சகோதரர்களை. அந்த வகையிலே பள்ளிவாசல் தலைமைத்துவத்துக்கு இதனை ஒரு நிபந்தனையாக விட்டிருக்கின்ற குர்ஆன் அந்த பள்ளிவாசலில் இருந்துதான் சமூகத்தின் தலைமைத்துவம் செல்ல வேண்டும் என்று சொல்கிறது. உங்களுக்கு தெரியும், பள்ளிவாசலிலே தொழுகின்ற இமாம் அந்த இமாமத் செய்கின்றார், அதை இமாமத்து சுகுரா என்று சொல்வார்கள், அதாவது சிறிய தலைமைத்துவம். அந்த இமாமத் சுகுரா என்ற சிறிய தலைமைத்துவத்தில் இருந்துதான் இமாமத் குபரா என்ற பெரிய தலைமைத்துவம் வழிகாட்டப்படுகிறது. எனவேதான் பள்ளிவாசல் இமாம் அந்த சமூகத்தின் இமாமாக மாறுவார். பள்ளிவாசல் இமாம் அல்லது பள்ளிவாசல் பொறுப்புதாரி சமூகத்தின் பொறுப்புதாரியாக மாறுவார். ஏனால் பள்ளிவாசலிலே இமாமத் சுகுரா ஐக்கியாக கொடுக்கப்படுகிறது, சிறிய தலைமைத்துவம். ஆனால் அது சமூக தளத்திலே இமாமத் குபரா பெரிய பைத்தியாக மாற்றம் பெறுகிறது. அந்த வகையிலே சாதாரண விஷயங்களிலே கூட ஒரு அமீர் ஒரு தலைமைத்துவம் இருப்பதை இஸ்லாம் வலியுறுத்தியிருக்கிறார். உதாரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், உங்களில் இருவர் பிரயாணம் செய்வதாக இருந்தாலும் உங்களில் ஒருவரை தலைவராக்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் ரெண்டு பேர் பிரயாணம் போகிறீர்கள், எனவே மசூரா செய்யுங்கள், உங்களில் யார் அமீர், எனவே அந்த மசூரா செய்து ஒரு அமீரை நியமியுங்கள். இது சாதாரணமான விஷயம். இதையே கூட நாங்கள் அலட்சியமாக இருக்கிறோம். பயணங்கள் போகும்போது நாங்கள் கூட்டாக பல இடங்களிலே போகின்றோம், வருகிறோம், களப்பயணங்கள் மேற்கொள்கிறோம், சுற்றுலாக்களை மேற்கொள்கிறோம், ஆனால் இந்த இஸ்லாமிய வழிகாட்டலை மறந்து விடுகிறோம். எனவே சின்ன விடயங்களில் கூட மசூரா செய்து ஒரு அமீரை நியமித்து சாதாரணமாக நாங்கள் கருதுகின்ற ஒரு பயணத்திலும் கூட ஒரு அமீர் இருந்து வழிகாட்டுவதற்கு இஸ்லாம் ஊக்கமளித்திருக்கின்றது என்றால், முக்கியமான விடயங்களில் எல்லாம் இஸ்லாம் எந்தளவு தூரம் ஒரு அமீரின் வழிகாட்டலை வேண்டி நிற்கிறது என்பதை சகோதரர்களை கொஞ்சம் ஒப்பிட்டு சிந்தித்து பாருங்கள். இதா உசிதல் அன்று இலா கைரி அஹ்லிஹி ஃபன்தபிஸ்ஸா, யாரிடம் தலைமைத்துவம், தகுதியற்றவர்களிடம் தலைமைத்துவம் கொடுக்கப்படுகிறதோ, பொறுப்புகள் யாரிடம் தகுதியற்றவர்களிடம் ஒப்படைக்கப்படுகிறதோ, அப்பொழுது மறுமையை எதிர்பாருங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலே வந்திருக்கிறது. இன்று நாங்கள் சமூகத்திலே பார்க்கிறோம், எங்களை வழிநடத்துகின்ற அரசியல் தலைவர்களாக இருந்தார் என்ன, சமூக தலைவர்களாக இருந்தார் என்ன, அவர்களெல்லாம் உண்மையிலேயே தகுதி உடையவர்களா, உண்மையிலேயே பொறுப்பை நிறைவேற்றுகின்றார்களா, உண்மையிலேயே சமூகத்தின் மீது அக்கறை கொண்டு பற்றுறுதியோடு செயற்படுகிறார்களா, இவைகளையெல்லாம் நாங்கள் இந்த கட்டத்திலே சிந்திக்க வேண்டும். எனவே நாங்கள் தகுதி உள்ளவர்களிடம் தலைமையை கொடுக்க வேண்டும், பொறுப்பு வாய்ந்தவர்களிடம் பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டும். ஆங்கில மொழியில் சொல்வார்கள், ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்க வேண்டும், அக்கவுண்டபிலிட்டியும் இருக்க வேண்டும். இன்று சிலரிடம் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும், ஆனால் அக்கவுண்டபிலிட்டி இருக்கிறார். ரெஸ்பான்சிபிலிட்டி என்பது பொறுப்பு ஏற்றல், அக்கவுண்டபிலிட்டி வகை கூறல், அந்த பொறுப்பை செய்து முடித்து முடிக்கும் வரை அதனுடைய நன்மை தீமைகளுக்கு அவர் வகை கூற வேண்டும். எனவே இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் அக்கவுண்டபிலிட்டியும் சரியாக இயங்கும் போதுதான் தலைமைத்துவம் வினைத்திறமை உள்ளதாக இருக்கும், இல்லாவிட்டால் அது பேரளவில் ஒரு தலைமைத்துவமாகத்தான் இருக்கும் என்பதை நான் சொல்ல வேண்டியதில்லை, அறிஞர்கள் ஆய்வாளர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். எனவே அல்லாஹ் நல்லடியார் அன்புக்குரிய சகோதரர்களே, அதே போல தலைமைத்துவம் யாருக்கு கொடுக்கப்பட வேண்டும், பதவியை எதிர்பார்த்து காத்திருப்பவர் ஆசைப்படுபவர் அவருக்கு கொடுக்க முடியுமா முடியாதா,
அன் அப்துல் ரஹ்மான் இப்னு சம்ரா قال قال رسول الله صلى الله عليه وسلم لا تسأل الإمارة فإنك إن أوتيتها عن مسألة وصلت إليها وإن أوتيتها عن غير مسألة وعينت عليها. அதாவது அப்துல் ரஹ்மான் இப்னு சம்ரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நீங்கள் தலைமைத்துவத்தை கேட்க வேண்டாம், பதவிகளை நீங்கள் கேட்க வேண்டாம், ஏனென்றால் அது உங்களுக்கு ஒரு அமானிதமாக கொடுக்கப்படுகின்ற விஷயம். எனவே நீங்கள் அதற்கு பொறுப்பாக்கப்பட்டால் நீங்கள் அந்த பொறுப்பை நிறைவேற்றுகின்ற சக்தியை பெற வேண்டும். அந்த நிறைவேற்றுகின்ற சக்தியை உங்களால் பெற முடியாவிட்டால் நீங்கள் சில வேளை அவமானப்பட வேண்டி வரும். ஏனென்றால் நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய சமூகத்திலே பலர் அவமானமாக நிற்பார்களாம் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே. காரணம், பதவிகளை சரியாக செய்யாதவர்கள், பொறுப்புகளை சரியாக நிறைவேற்றாதவர்கள். அவர்கள் உலகத்திலே அவர்கள் பாராட்டப்பட்டிருக்கலாம், ஆனால் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே அவமானப்பட வேண்டிய கேளப்பட வேண்டிய நிலைமைகள் வரும் என்று பல்வேறு ஹதீஸ்கள் எங்களுக்கு எடுத்துச் சொல்கின்றன. அல்லாஹ்வு நல்லார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பின்னணியிலே சமகால முஸ்லீம்களுடைய நிலைமைகளை நாங்கள் கொஞ்சம் அலசி ஆராய வேண்டியிருக்கிறது. சமகால முஸ்லீம்களின் நிலைமைகளை கலந்துரையாடுகின்ற பொறுப்பு கூறுகின்ற நிறுவனங்கள் பல இருக்கின்றன. உதாரணமாக ஐரோப்பிய ஜமியத்துல் உலமா, தேசிய சூரா கவுன்சில், தாவா இயக்கங்கள், இந்த அமைப்புகள் எல்லாம் கலந்துரையாடல்களில் ஈடுபடுகின்றன, சமூகத்திற்கு வழிகாட்டல்களை வழங்குகின்றன, சமூகத்தின் பொறுப்புகளை சரியாக நிறைவேற்றுவதற்குரிய சமய சமூக வழிகாட்டல்களை வழங்கிக் கொண்டிருக்கின்றன. எனவே இந்த வேளையிலே பிரியப்பட்டிருக்கின்ற முஸ்லீம் நிறுவனங்கள் உடன்பாடான விடயங்களிலே ஒன்றுபட வேண்டிய ஒரு பொறுப்பு ஒரு காலத்தின் தேவையாக இருந்து கொண்டிருக்கிற சகோதரர்களே, இன்று நாங்கள் கட்சி ரீதியாக பிரிந்து நிற்கின்றோம். பல்வேறு கட்சிகள் அரசியல் ரீதியிலே எங்களை வழிநடாக்கிக் கொண்டிருக்கின்றன. ஆனால் ஒவ்வொரு கட்சியின் ஒவ்வொரு யாப்பையும் ஒவ்வொரு திட்டத்தையும் முன்வைக்கின்றது, நான் தான் இந்த சமூகத்துக்கு சேவை செய்வேன் என்று மார்கோட்டிக் கொள்ளுகின்றார் ஒரு தலைவர், இன்னொரு தலைவர் சொல்கிறார் நான் தான் இந்த சமூகத்தை விடுவிக்கப் போகிறேன். ஆனால் முக்கியமான சட்டத்திலே தலைமைகளை காணவில்லை. உதாரணமாக அண்மையிலே ஐநாவிலிருந்து மனித உரிமையாளர் ஒரு முஸ்லீம், அவருடைய பெயர் ஜெயித் அல் ஹுசைன், இளவரசர் ஜெயித் அல் ஹுசைன், அவர் வந்திருந்தார். அவருடைய நிகழ்ச்சியிலே ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருந்தது, ஐநா மனித உரிமை பேரவையிலே அவருடைய நிகழ்ச்சியிலே திட்டமிடப்பட்டிருந்தது. இலங்கையில் 4 நாட்கள் நிற்பார், அந்த 4 நாட்களிலே யார் யாரை சந்திக்க வேண்டும், என்ன கிடைக்க வேண்டும் என்பது 3-4 மாதங்களுக்கு முன்பு திட்டமிடப்பட்டவர் வந்தார். ஆனால் வந்தவர் ஒரு முஸ்லீம் கட்சியை கூட உத்தியோகபூர்வமாக சந்திக்கவில்லை, ஒரு முஸ்லீம் நிறுவனத்தை சந்திக்கவில்லை. வந்தவர் ஒரு முஸ்லீம், அந்த முஸ்லீமை பயன்படுத்த எமது முஸ்லீம்கள் சந்தர்ப்பங்களை கொடுக்கவில்லை. ஒரு தலைவர் துருக்கியிலே, இன்னும் ஒரு தலைவர் லண்டனிலே, இன்னும் ஒரு தலைவர் எங்கே ஒரு நாட்டிலே இருந்து கொண்டார். எனவே முஸ்லீம் அரசியல் கட்சிகள் எங்களுடைய பிரச்சனைகளை சரியாக எடுத்துச் சொல்லி வழிநடாத்துமா என்பதை பற்றி நாங்கள் யோசிக்க வேண்டியிருக்கிறது. எனவே தங்களுடைய வடக்கு முஸ்லீம்களுடைய பிரச்சனைகளை எடுத்துச் சொல்வதற்காக ஐநா அலுவலகத்துக்கு முன்னால் எமது முஸ்லீம் சகோதர சகோதரிகள் தொப்பி அணிந்து கொண்டு, அபாயம் அணிந்து கொண்டு ஆர்ப்பாட்டம் செய்துதான் தங்களுடைய பிரச்சனையை வெளிப்படுத்த வேண்டிய ஒரு அவல நிலை அவர்களுக்கு ஏற்பட்டது. எனவே உத்தியோகபூர்வமாக ஒரு முஸ்லீமை சந்திக்கவில்லை. சிலவரை கிழக்கு மாகாண முஸ்லீம் முதலமைச்சரை சந்தித்திருக்கலாம், அது வடக்கு மாகாண முதலமைச்சரை சந்திக்கின்ற அந்த நிகழ்ச்சி நிலை கீழே வந்த ஒரு நிகழ்ச்சி அது. அது தனித்துவமாக முஸ்லீம்களுடைய பிரச்சனைகளை அலசி ஆராய்கின்ற கலந்துரையாடுகின்ற சந்திப்பாக அது அமையவில்லை. எனவே முஸ்லீம்கள் இந்த நல்லாட்சியிலே சந்தர்ப்பங்களை தவற விடுகிறார்கள். நல்லாட்சியிலேயே சந்தர்ப்பங்களை நாங்கள் தவறவிட்டால் எதிர்காலங்களிலே என்ன ஆட்சிகள் எங்களுக்கு வரப்போகின்றன, எங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படப் போகின்றன என்பதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே. அதேபோல உத்தேச அரசியல் யாப்பு பற்றி அதிகம் பேசப்படுகிறது. இந்த நாட்டிலே சிறையோடி போயுள்ள இனப்பிரச்சினைக்கு தீர்வு திட்டம், இளைஞர்கள் அனைவரையும் ஒரே சமூகமாக கருதி சமத்துவ வாய்ப்பு அளிக்கக்கூடிய தீர்வு திட்டம் முன்மொழிவுகள் கொடுக்கப்படுகின்றன. தமிழ் சமூகம் இதிலே உடன்பாடு கண்டு ஒரு நகலை தயாரித்து விட்டது. மலேக சமூகமும் உடன்பாடு கண்டு ஒரு நகலை தயாரித்து விட்டது. ஆனால் முஸ்லீம் சமூகம் இன்னும் உடன்படவும் இல்லை, ஒரு நகலை தயாரிக்கவும் இல்லை. இதை யார் செய்வது, எங்கே பிழை இருக்கிறது சகோதரர்களே?
சிந்தித்து பாருங்கள். எனவே தமிழ் சமூகத்திற்குரிய மொழல் இதுதான் என்று சர்வதேசத்தில் காட்டப்பட்டு விட்டது. மலைய சமூகத்தின் மொழல் இதுதான் என்று காட்டப்பட்டு விட்டது. ஆனால் முஸ்லிம் சமூகத்தினுடைய தீர்வு திட்டத்தினுடைய மொழல் இதுவரை காட்டப்படவில்லை. ஆனால் ஆங்காங்கே சிதறுண்ட குழுக்களாக சிவில் அமைப்புகள் சில முயற்சித்துக் கொண்டிருக்கின்றன. அவைகளுடைய அந்த முயற்சிகள் வெற்றி எந்த அளவு வெற்றியடையும் என்பது கேள்விக்குறியாய்ந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த கட்டத்திலே எதிர்வரும் 27-29 திகதிகளிலே அம்பாறை மாவட்டத்திற்கு கருத்து கேட்பதற்காக அந்த குழுவினர் வருகிறார்கள். ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் திகதி ஒதுக்கி இருக்கிறார்கள். அம்பாறை மாவட்டத்திற்கு 27-29 தினங்களை ஒதுக்கி இருக்கிறார்கள். இந்த 27-29 திகதிகளில் எமது முஸ்லீம் சமூகத்தின் அபிலாஷைகளை எமது எதிர்கால நகர்வுகளை தெளிவுபடுத்தக்கூடிய முன்மொழிவுகள் சீரான முறையிலே கலந்துரையாடப்பட்டு ஒழுங்குபடுத்தப்பட்டு தயாரிக்கப்படாத நிலையிலே நாங்கள் சாட்சியங்களை பதிவு செய்யப் போகிறோம். எனவே சிலவேளை முரண்பாடான முன்மொழிவுகள் முன்வைக்கப்பட்டால் எங்களது சமூகத்தின் அந்த முன்மொழிவுகள் நிராகரிக்கப்படக்கூடிய ஒரு ஆபத்தும் இருக்கிறது. ஏனென்றால் அந்த ஆணைக்குழு சொல்லும், உங்களுக்குள் உடன்பாடு கண்டு நீங்கள் மீண்டும் வாருங்கள். உடன்பாடு காணாத மாதிரி நீங்கள் வந்திருக்கிறீர்கள். எனவே மீண்டும் நீங்கள் உடன்பாடு கண்டு ஒரு பொதுவான தீர்வோடு வாருங்கள் என்று சொன்னால் எங்களுடைய நிலைமை என்னவாகும் சகோதரர்களை சிந்தித்து பாருங்கள். எனவே இவைகள் எல்லாம் எல்லா மட்டங்களிலும் பல்கலைக்கழக மட்டத்திலும் கல்வி நிர்வாக மட்டங்களிலும் கல்வி நிறுவனங்கள் மட்டிலும் பள்ளிவாசல்கள் மட்டங்களிலும் சமூகத்தின் ஏனைய மட்டங்களிலும் அழுத்தம் திருத்தமாக செல்லப்பட வேண்டிய ஒரு பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த அரசியல் தீர்வுகள் வரப்போகின்ற அரசியல் தீர்வுகள் அரசியல்வாதிகளுக்கான தீர்வாக அமையாமல் மக்களுக்கான தீர்வாக அமைவதில் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அரசியல்வாதிகள் தங்களுடைய இருப்பை காப்பாற்றிக் கொள்வதற்காக, தங்களுடைய பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காக, மீண்டும் ஒரு டேர்ன் எடுப்பதற்காக அல்லது தொடர்ந்து பதவிகளை வைப்பதற்கான தீர்வுகளை வளைத்து நொறுக்கி அல்லது மடித்து எடுத்து விடலாம், சுருட்டி விடலாம். எனவே இவைகளில் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். எனவே அரசியல் தீர்வுகள் வரப்போகின்ற அரசியல் தீர்வுகள் அரசியல்வாதிகளுக்கான தீர்வாக அமையாமல் மக்களுக்கான தீர்வாக அது அமைய வேண்டும். அதற்காக பல்கலைக்கழக சமூகமும் விழிப்போடு இருக்க வேண்டும். அல்ஹம்துலில்லா, பெண்களுக்கு பல்கலைக்கழக சமூகமும் இதிலே விழிப்பாக இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து மகிழ்ச்சி அடைகிறோம். அதனால் இந்த வகையிலே எதிர்காலத்திலே எங்களுக்கு ஏற்படப் போகின்ற அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் அல்லாஹு தஆலா உயர்ந்த பாதுகாப்பையும் வழிகாட்டலையும் எங்களுக்கு வழங்குவாராக. யாவல்லா எங்களுடைய சகல பாவங்களை மன்னித்து தருவாயாக. யாவல்லா எங்களுடைய சகல தேவைகளை நிறைவேற்றி தந்துருவாயாக. எங்களுக்கு கருத்தொற்றுமையை யாவல்லா தந்துருவாயாக. சூறாவின் அடிப்படையிலே இயங்குகின்ற தலைமைத்துவத்தின் அடிப்படையில் இயங்குகின்ற ஒரு கட்டுக்கோப்பான சமூகமாக எங்களது சமூகத்தை ஆக்கி வைத்துள்ளதாக. எங்களது நாட்டிலே எடுக்கப்படுகின்ற முடிவுகள் முஸ்லிம்களுக்கும் இஸ்லாத்துக்கும் கண்ணியத்தையும் கௌரவத்தையும் தரக்கூடிய முடிவுகளாக அமைவதற்கு யாவல்லா தொகுதி செல்வாயாக. சர்வதேச சமூகத்திலே இலங்கை முஸ்லிம்களுடைய விவகாரம் பேசப்பட்டு தீர்க்கப்படுவதற்கான ஏற்பாடுகளை யாவல்லா எங்களுக்கு செய்து தருவாயாக. ஆமீன், ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.
الحمد لله ولا إله إلا الله سبحان الله.
السلام عليكم ورحمة الله وبركاته. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வசலாம்.
That I see, I know it's hard to believe, but it's from the Almighty. When the leaves fall from the tree, every plant that grows on land, when the waves flow in the sea, it's by His command. Subhanallah, walhamdulillah, wa la ilaha. Subhanallah, walhamdulillah, wa la ilaha illallah.